நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் ஓசை. ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இலங்கையின் தேசிய பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளவை. இலங்கையில் பிடிபட்டுள்ள ஹெராயினின் மதிப்பு 75 லட்சம் டாலர்கள் என்று கணக்கிடப்பட்டுள்ள செய்தி. போரினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் கிழக்கிலங்கையில் அரசு ஆதரவுடன் திறக்கப்பட்டுள்ள ஆயத்த ஆட தொழிற்சாலை பற்றி ஒரு பார்வை.
வெளிநாட்டுக்கு போய் இவங்க கஷ்டப்பட்டு தங்களோட குடும்பங்களை பிரிஞ்சு பிள்ளைகளோட கல்வியெல்லாம் பாதிக்கப்பட்டு சீரழிகிறது, குடும்பங்கள் பிரிஞ்சு இப்படி சீரழிகிறதை விட இந்த உள்ளூரிலே இப்படியான தொழிற்சாலைகள் உருவாகிறதுல முதலாவதாக இந்த தொழிற்சாலை வந்து
இன்ன பிற செய்திகள் ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
அசர்பைஜானிலிருந்து பிரிந்து தற்போது அமெரிக்க ஆதரவு கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் நாகர்னோ கராபாக் பகுதியில் நடந்த மோதலில் தனது படையினர் 12 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என அந்நாடு தெரிவித்துள்ளது. சனிக்கிழமை அதிகாலை நடந்த இந்த மோதலில் தாங்கிகள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் எரியணைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த மோதல் விஷயத்தில் அசிரியர்களும் அமெரிக்கர்களும் ஒருவரையொருவர் குற்றம் சாட்டுகின்றனர். தங்களது ஹெலிகாப்டர்களில் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக அசர்பைஜான் தெரிவித்துள்ளது. இதனிடையே அவசர சமாதான பேச்சுவார்த்தைக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அழைப்பு விடுத்துள்ளார். ரஷ்யா இந்த இருதரப்புக்கும் ஆயுதங்களை விற்பனை செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்.
சிரியாவின் பல்மைரா நகரில் பெரிய புதைக்குழியொன்றை தாம் கண்டுபிடித்துள்ளதாகவும், அதில் கிட்டத்தட்ட 40 சடலங்கள் உள்ளதாகவும் சிரியாவின் அரச படையினர் தெரிவித்துள்ளனர்.
Some of the ruins, the ancient sites are destroyed.
Palmyra nagaram islamiya arasi endru thamai koorikkollum theevravaadigalidamirundhu indha vaarathin mudpaguthiyil arasa padigalal meedkapattathu. Indha pudaikuliyilirundha sila sadalangalin thali thundikkapatta nilaiyil ulladudan pengal mattum pilligalin udalachangalum kaanapaduvathaga therivikkapattullathu.
வடக்கு ஐரோப்பிய நாடுகளுக்குள் குடியேறிகள் நுழைவதை தடுப்பதற்காக இத்தாலியுடனான தனது எல்லைக்கு படையினரை அனுப்ப உள்ளதாக ஆஸ்திரியா தெரிவித்துள்ளது. வட இத்தாலிக்கு செல்லும் முக்கிய போக்குவரத்து பகுதியாக இருக்கும் பிரனர் பாசிற்கு படையினருடன் போலீசாரை அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஆஸ்திரிய பாதுகாப்பு அமைச்சர் ஜெர்மனியின் பத்திரிகை ஒன்றிடம் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான வெளியெல்லைகள் முறையாக பாதுகாக்கப்படாமல் இருப்பதனால் இந்த நடவடிக்கை சாத்தியமானது எனவும் அவர் கூறியுள்ளார். பிரனர் பாஸ் என்ற இடத்தை வட ஐரோப்பாவுக்குள் நுழையும் மாற்றுப்பாதையாக குடியேறிகள் பயன்படுத்தி வருகின்றனர்.
பிரான்சில் தாக்குதல் ஒன்றை நடத்த மேற்கொள்ளப்பட்ட சதியுடன் தொடர்புடைய 3வது நபர் மீது பெல்ஜியத்தில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அந்த சந்தேக நபர் பெல்ஜிய பிரஜை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவரது பெயர் விவரங்கள் வெளியிடப்படவில்லை. இது தொடர்பில் மேலும் 2 பேர் பெல்ஜியத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர்.
போப் பிரான்சிஸ் கடந்த ஆண்டு அமெரிக்கா சென்றபோது பயன்படுத்திய வாகனம் ஒன்று 3 லட்சம் டாலர்களுக்கு விற்கப்பட்டுள்ளது. கருப்பு நிற ஃபியட் வாகனத்திலேயே போப் நியூயார்க் நகரம் முழுவதும் பயணித்தார். இணையதள ஏலம் மூலம் அந்த வாகனம் விற்கப்பட்ட போது அதன் சாதாரண விலையை விட 12 மடங்கு அதிகமாக விலைக்கு அது விற்கப்பட்டது.
மெல்பர்னில் நடைபெற்ற கால்பந்து போட்டியொன்றில் இஸ்லாத்திற்கு எதிரான பதாதையொன்றை காண்பித்த ரசிகர்களுக்கு ஆஸ்திரேலிய அரசாங்கமும் ஆஸ்திரேலிய கால்பந்து லீக்கும் கண்டனம் தெரிவித்துள்ளன. அதிதீவிர வலதுசாரி எதிர்ப்பு குழுவான ஐக்கிய தேசிய பற்றாளர் முன்னணியினர் பள்ளிவாசல்களை நிறுத்தவும் என தமது முத்திரையுடன் எழுதப்பட்டிருந்த பதாதையை அவர்கள் காண்பித்திருந்தனர்.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையின் தேசிய பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்று கண்டியில் தெரிவித்துள்ளார். இது குறித்த செய்தியுடன் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையின் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் அரசு அதிகூடிய கவனம் செலுத்த வேண்டுமென வலியுறுத்தியுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீட்கப்படும் வெடிப்பொருட்கள் பழையவையாக இருக்க வாய்ப்பு இல்லை எனவும் கூறியுள்ளார். கண்டியில் இன்று ஊடகவியலாளர்கள் மத்தியில் பேசிய போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார்.
தேசிய பாதுகாப்பு தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய பொறுப்பு அனைத்து அரசுக்கும் உள்ளது. வெடிபொருட்கள் மீட்கப்படுவது தொடர்பில் தகவல்கள் கிடைக்கின்றன. இந்த மாதிரியான சம்பவங்களிலிருந்து நழுவி கண்டும் காணாதது போல் இருப்பதை விட ஆழமான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும். புலனாய்வு பிரிவை கலைக்கும் போது அவ்வாறு செய்ய வேண்டாம் என நாங்கள் எச்சரிக்கை விடுத்தோம். புலனாய்வு பிரிவு முறையாக செயற்படவில்லை என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். எனவே மக்களின் அந்த எண்ணத்தை மாற்ற அரசு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
என்றார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச. இதனிடையே சாவகச்சேரியில் தற்கொலை அங்கி உட்பட வெடிபொருட்கள் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் போலீசாரிடம் வாக்குமூலம் ஒன்றை அளித்துள்ளார். சாவகச்சேரியில் மீட்கப்பட்ட வெடிபொருட்கள் கொழும்பு வெள்ளவத்தைக்கு கொண்டுவர ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக அவை மீட்கப்பட்ட நாளன்று அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்ததன் பின்னணியிலேயே இன்றைய தினம் அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது.
இந்த வெடிபொருட்கள் மீட்கப்பட்டவை தொடர்பில் உண்மையை கண்டறிய வேண்டும். இது பழைய தற்கொலை அங்கி என்பதை நாட்டு மக்கள் எவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்
என்றார் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ்.
செய்தி குறிப்பை வழங்கியவர் சார்ல்ஸ் பீட்டர். இலங்கை அதிகாரிகளால் நேற்று கைப்பற்றப்பட்ட ஹெராயின் போதைப் பொருளின் மதிப்பு 75 லட்சம் டாலர்கள் என கணக்கிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார்.
இலங்கையின் தென்கடற்பகுதியில் வைத்து 110 கிலோகிராமுக்கும் மேற்பட்ட ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட 11 சந்தேக நபர்களை போலீஸ் காவலில் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவான் குணசேகர தெரிவித்தார். அவர்களை மஜிஸ்ட்ரேட் நீதவான் முன் ஆஜர்படுத்தி 7 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைப்பதற்கான உத்தரவொன்றை பெற்றுக்கொள்ள உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் ஈரானிய மற்றும் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள் என்று தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட போதைப் பொருள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சிறிய கப்பல் ஈரான் நாட்டுக்கு சொந்தமானது என்று தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் அதன் உரிமையாளரை கண்டுபிடிப்பதற்கு விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். கைது செய்யப்பட்டுள்ள போதைப் பொருட்களின் பெறுமதி 1100 மில்லியன் ரூபாவுக்கும் மேற்பட்டதென்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த போதைப் பொருள் வியாபாரத்துடன் சம்பந்தப்பட்ட உள்ளூர் குழுவொன்றை கைது செய்வதற்காக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார்.
கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார். இலங்கையின் வடபகுதி மீனவர்களின் உரிமைகள் மற்றும் வாழ்வாதாரங்கள் பாதுகாக்கப்படும் என்று மீன்பிடி அமைச்சர் இன்று முல்லைத்தீவில் உறுதி அளித்துள்ளது குறித்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடபகுதி மீனவர்களின் நலன்களை காப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மீன்பிடித்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர் அவர்கள் இன்று உறுதியளித்திருக்கின்றார். முல்லைத்தீவுக்கு விஜயம் மேற்கொண்ட அமைச்சர் அமரவீர் அவர்கள் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்து ஆராய்ந்த போதே இந்த உறுதிமொழியை வழங்கி அதற்கென குழு ஒன்றையும் அமைத்திருக்கின்றார். இது பற்றிய விவரம் என்ன என முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாச தலைவர் அந்தோணி பிள்ளை மரியராசா அவர்களிடம் கேட்டேன்.
கடற்தொழில் செய்வது காலையில் 5 மணியிலிருந்து மாலை 5 மணி மட்டும்தான் அது செய்வதற்கு அனுமதி. ஆனால் கடற்தொழிலுக்கு கடற்தொழில் அமைச்சில அனுமதி பெற்று இங்கு வருகின்ற அந்த வெளி மாவட்ட மீனவர்கள் பிற்பகல் 5 மணியிலிருந்து அதிகாலை 5 மணி மட்டும் கடல்ல சிலிண்டரோட தான் நிறைந்துகின்றார்கள். தண்ணிக்குள்ள அந்த லைட்டை கொண்டு உள்ளால தண்ணிக்குள்ள ஓடுறதால மீனினங்கள் கரை இறங்குவதும் இல்லை. எங்களோட வலையளவு பக்கத்தால் அவர்கள் அட்டையை பொறுப்பதால எங்கள் தொழில் வலையல்ல மீன்களும் படுறதில்லை. அடுத்தது 1983 முன்னர் இங்கு தொழில் செய்த மீனவர்களுக்கு 30 போட்டுக்குரிய அனுமதியை வழங்கியிருந்தோம். 2015 மட்டும் 78 போட்டுகளுக்குரிய அனுமதியாக அது மாறிவிட்டது. இந்த 2016 இந்த 3 மாதத்துக்குள்ள தனியே 178 பேருக்கு கடற்தொழில் பணிப்பாளர் அவர்கள் நேரடியாக அனுமதி வழங்கியிருக்கின்றார். குடும்பம் குடும்பமாக வந்துதான் இந்த தொழிலை செய்கிறாரு. அதுதான் எங்களுக்கு பாரிய இழப்பை கொடுத்தது.
அதுக்கு அமைச்சர் என்ன சொன்னார்?
அப்படியான பிரச்சனைகளை தாங்கள் இனம் கண்டு நடவடிக்கை எடுக்கிறதற்கேற்ற ஒழுங்கு செய்யறேன் சொல்லி சொல்லியிருக்கின்றார். இந்த கரவில பிரச்சனை சம்பந்தமாக இந்த கச்சேரியில் ஒரு குழு ஒன்று தெரிஞ்சு செய்திருக்கின்றார்கள். அது தொடர்பாக அந்த குழு தனக்கு ஒரு பரிந்துரை பேசுற பட்சத்தில் அதுக்குரிய நடவடிக்கையை தாங்கள் மேற்கொள்வதாகவும் அவர்
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையின் கிழக்கே போரினால் பாதிக்கப்பட்ட மக்களின் நலன்களை முன்னெடுக்கும் நோக்கில் நாட்டில் முதல் முறையாக மாகாண அரசு மற்றும் தனியார் இணைந்து தொடங்கியுள்ள முதல் ஆயத்த ஆடை தொழிற்சாலை மட்டக்களப்பில் நேற்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது குறித்து நமது செய்தியாளர் உதயகுமார் இன்று அவர் அங்கு சென்றிருந்தார்.
இலங்கையில் அரச மற்றும் தனியார் துறை இணைந்த முதலாவது ஆடை தொழிற்சாலை மட்டக்களப்பு ஏறாவூர் பிரதேசத்தில் திறக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண சபை தனியார் துறையுடன் இணைந்து மாகாணத்தில் சில பிரதேசங்களில் தைக்கப்பட்ட ஆடை தொழிற்சாலைகள் அமைக்கும் வேலை திட்டம் ஒன்றை தற்போது ஆரம்பித்துள்ளது. இதில் முதலாவது தொழிற்சாலை ஏறாவூர் பிரதேசத்தில் திறக்கப்பட்டுள்ளது.
எங்களோட பிரதேசத்தை எடுத்துக்கொண்டா வெளிநாட்டுக்கு பணிப்பெண்கள் போறது கூடுதலா இருக்கு. குடும்பமும் சீரழியுது, அவங்களும் சீரழிஞ்சா வராங்க இங்கே. ஏண்டாவது பெண்கள் வந்து இந்த செலவு காரணமாக தான் அவங்க வெளிநாட்டுக்கு செல்கிறாங்க பணிப்பெண்களாக. ஆனால் அந்த ஆடை தொழிற்சாலை இங்கே வந்த உடனே கூடுதலாக போகிறது இங்கே தடுக்கப்படுது. அதனால் இங்கே பெரிய நன்மை இருக்கு இந்த ஆடை தொழிற்சாலையால். இனியும் எதிர்காலத்தில் வரும். இப்படி எங்களை போல் படித்த பிள்ளைகள் வந்து இங்கே வந்து சேர்ந்ததால் அவங்கள செலவையும் தாங்களே பார்த்துக்கொள்கிறாங்க. வீட்டாக்களுக்கும் கொஞ்சம் செலவு குறைவாக இருக்குது.
இன்ன போல நிறைய பெண்கள் கணவனை இழந்து விதவை ஆகி டிவோர்ஸ் கேஸ் நிறைய பேர் இங்க வேலைக்கு வராங்க. நான் எங்கட ஊர்ல நிறைய பேருக்கு சொல்லி இருக்கிறேன், வெளிநாடு போறதை விட்டுது இங்க தார சம்பளம் தான் அங்கேயும் தரப்புறாங்க. நம்ம ஊர்ல எவ்வளவு இடத்துல ஆட தொழிற்சாலை வரப்போகுது, அதுல வந்து வேலை செய்யுங்க. நம்ம பிள்ளைகளை பார்த்த மாயும் பெய்தோம், இங்க தொழில் செய்த மாயும் பெய்தோம், வெளிநாடு போக தேவையில்லை, போய் நம்ம பிள்ளைகள் இங்க அங்க சீரழிஞ்சு திரிக்குது. மற்றாக்களை நம்பி விட்டுது போக தேவையில்லை, நம்ம பிள்ளைகளை வந்து வேலையை செய்து வீட்டோட பிள்ளைகளை பார்த்த மாயும் பெய்தோம்.
முதற்கட்டத்தில் சுமார் 300 பேருக்கு தொழில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றார் தொழிற்சாலை மனிதவள பிரிவு அதிகாரி ஆரிஃபா அப்துல் ரஹ்மான்.
படிச்சவங்க படிக்காதவங்க ரெண்டு சார்பாருக்கும் வந்துகிட்டு வேலை வாய்ப்பு அவங்கவங்க திறமைக்கேற்ப அவங்கவங்க தகுதி கேட்ட வேலைகளை நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம்.
இது போன்ற தொழிற்சாலைகள் மூலம் குறிப்பாக பெண்கள் உள்ளூரில் தொழில் வாய்ப்பை பெறக்கூடியதாக இருக்கும் என்கின்றார் பிரதேச சமூக ஆர்வலர் AH அப்துல் ஹுசைன்.
பாதிக்கப்பட்ட குறிப்பாக பெண்களுக்கு மிகவும் காத்திரமான ஒரு தொழில் வாய்ப்பு பெறுறதுக்கு இது உதவியாக இருக்குது. அவங்களுக்கு தொழில் பாதுகாப்பு, வீட்டோடய அவங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு, தங்களோட பிள்ளைகளை வளர்த்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு, இப்படி இந்த தொழிற்சாலையில் வருகிற பெண்களுக்கு கிடைக்கும் என்றதை உறுதியாக நம்பக்கூடியதாக இருக்கும். என்றால் வெளிநாட்டுக்கு போய் இவங்க கஷ்டப்பட்டு தங்களோட குடும்பங்களை பிரிஞ்சு பிள்ளைகளோட கல்வியெல்லாம் பாதிக்கப்பட்டு சீரழிகிறது, குடும்பங்கள் பிரிஞ்சு இப்படி சீரழிகிறத விட இந்த உள்ளூரிலே இப்படியான தொழிற்சாலைகள் உருவாகிறதுல முதலாவதாக இந்த தொழிற்சாலை வந்திருக்குது
என்றார் ஏராவூர் பிரதேச சமூக ஆர்வலர் AH அப்துல் ஹுசைன்.
நமது கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார் வழங்கிய செய்தி குறிப்பது. அடுத்தது நேயர் நேரம், பங்கேற்பு மணிவண்ணன் மற்றும் சங்கீதா ராஜன்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சங்கீதா. சங்கீதா, முதலில் நம்முடைய நேயர்களின் கடிதங்கள் மற்றும் மின்னஞ்சல்களுக்கு சென்று விடலாமே.
நமது சிற்றலை வானொலி ஒலிபரப்பை 15 நிமிடமாக குறைத்தது பற்றி எழுதும் பொள்ளாச்சி தேவநல்லூர் நேயர் செந்தில்குமார், BBC நேரம் குறைக்கப்படுகிறது என்ற செய்தி மிகவும் வருத்தம் தந்தது. மத்திய அலை மற்றும் சிற்றலையில் ஒலிபரப்பாகி வந்த தமிழ் வானொலிகள் பல நிறுத்தப்பட்டன. அந்த வகையில் BBC தமிழோசை நேரம் மட்டும்தான் குறைக்கப்பட்டது. அதற்கு நன்றிகள் பல. சரி, உங்கள் முடிவு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதுதான். மற்ற முன்னேற்றங்கள் தேவைதான் என்கிறார்.
நேரின் புரிதலுக்கும் ஆதரவுக்கும் நன்றி. அடுத்ததாக நம்முடைய இணையதளம் பற்றி இலங்கையின் வத்தளை நகரிலிருந்து எழுதும் பழனிவேல் அருந்ததி, உலகில் முதல் தர ஊடகமான BBC தமிழோசையின் இணையதளத்தில் எழுத்து பிழைகளை தவிர்க்க வேண்டும், பெரிய பிழைகள் இல்லை ஆனால் அனைவருக்கும் நன்றாக தெரிந்த வார்த்தைகளில் பிழை விடுவது தவறு என்று நினைக்கிறேன், கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்கிறார். நேரின் ஆலோசனைக்கும் விமர்சனத்துக்கும் நன்றி. முடிந்த அளவில் தவறுகள் இல்லாமலேயே பிரசுரிக்கத்தான் முயல்கிறோம். எமையும் மீறி சில பிழைகள் ஏற்பட்டால் அதை பொறுத்தரள வேண்டுகிறோம். நன்றி. சரி, இனி அடுத்த கடிதத்துக்கு செல்லலாமே சங்கீதா.
தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை மத்திய மின்துறை அமைச்சர் பலமுறை முயன்றும் சந்திக்க முடியவில்லை என்ற விமர்சனம் குறித்து எழுதும் மதுரை நேயர் சோ சண்முகசுந்தரம், இதுகுறித்து பிரகாஷ் ஜவடேகரின் விமர்சனம் உண்மையே. இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு தனி நாடாக செயல்படுவது உண்மையே. இக்கூற்றுக்கு மாநில அமைச்சர்களின் கண்டனங்கள் மற்றும் சாக்கு போக்குகள் முதல்வருக்கு ஜால்ற அடிக்கின்றன. இப்படித்தான் பற்பல மத்திய அரசின் நலத்திட்டங்கள் தமிழகத்தில் செயல்படாமல் உள்ளன. பாவப்பட்ட தமிழக மக்கள் வரும் தேர்தலிலாவது விழித்துக் கொள்வார்களா என்கிறார்.
ஆஸ்திரேலியாவில் பவழப்பாறைகளுக்கு ஆபத்து என்ற எச்சரிக்கை குறித்த செய்தி பற்றி எழுதும் திருச்சி நேயர் AML நஜ்முல் அரிஃபின், ஆஸ்திரேலியாவில் வடகிழக்கு கடற்பரப்பில் உள்ள பவழப்பாறைகள் பொலிவிழந்து வருவதை அறிந்தேன். நிலக்கரி மற்றும் விவசாயம் சம்பந்தமான கழிவு நீர்கள் கலப்பதால் கடல் நீர் மாசடைந்து 1500 வகையான மீனினங்கள் அழியும் நிலையில் இருப்பதையும் அறிந்தேன். 20 மில்லியன் ஆண்டுகளாக இயற்கை வளத்துடன் செழித்து வந்த பவழப்பாறை பாழடைய தொடங்கிவிட்டது. இதை ஆஸ்திரேலிய அரசு தக்க நடவடிக்கை எடுத்தால் காப்பாற்றலாம் என்கிறார்.
கிரானைட் அதிபர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்த நீதிபதி இடைநீக்கம் என்ற செய்தி குறித்து ஃபேஸ்புக் பக்கங்களில் கருத்தெழுதும் ஐக்கிய அரபு எமிரேட்டுகள் நேயர் ஜாக்கிர் ஹுசேன், இப்போ நன்றாக எல்லோருக்கும் புரிந்திருக்குமே, நீதித்துறையிலும் சில கருப்பு ஆடுகள் உள்ளன என்று எழுதியிருக்கிறார்.
சம்பூரில் அனல் மின் நிலையம் அமைக்க மூதூர் கிழக்கு முஸ்லிம்களும் எதிர்ப்பு தெரிவிப்பது பற்றி ஃபேஸ்புக் மூலம் கருத்தெழுதும் நேயர் அபிஷேக், இதுதான் இரண்டு தமிழ் பேசும் மக்களின் ஒற்றுமை, இது கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்க வாழ்த்துக்கள் என்கிறார். சரி சங்கீதா, நேர் நேரத்தை முடித்துக் கொள்வதற்கு முன் நம்முடன் கடிதங்கள் மூலம் தொடர்பு கொள்ள வேண்டிய உள்ளூர் முகவரிகளை தரலாமே.
ஆம், தமிழோசைக்கு கடிதங்கள் மூலம் தமது கருத்துக்களை தெரிவிக்க விரும்பும் இந்திய நேயர்கள் BBC அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 683 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் BBC அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே கடிதங்களை அனுப்பலாம்.
சரி, நேரமாகிவிட்டது சங்கீதா. இத்துடன் இன்றைய நேர்நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேர்களே.
வணக்கம் நேர்களே.
நேர் நேரம் கேட்டீர்கள். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.